ఓం శాంతి. అవ్యక్త్ మురళి, 25th December 1969. பாபா இது போல கூறுகின்றார், உங்களுக்கு அது போன்ற ஸ்திதி இருக்கும், அதன் மூலமாக மற்றவர்கள் மனதில் தோன்றும் எண்ணமானது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். நீங்கள் பேசவோ அல்லது கேட்கவோ தேவையில்லை, ஆனால் உங்களால் மற்றவரின் எண்ணங்களை படிக்க முடியும். உங்கள் சொந்த எண்ணங்களுக்கு உங்களால் முழுவதுமாக பிரேக் போட முடிந்தால் சக்திசாலியான பிரேக்காக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை மர்ஜ் செய்ய முடியவில்லை என்றால் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது, எண்ணங்களின் விஸ்தாரத்திற்கு செல்ல வேண்டாம், அதனை முடித்து விடுங்கள். எந்த அளவுக்கு எண்ணங்களை மர்ஜ் செய்யும் சக்தி உள்ளதோ அந்த அளவிற்கு மற்றவரின் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் எண்ணங்களின் விஸ்தாரத்திற்கே செல்வதால் உங்களையே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் மற்றவர்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் முயற்சியின் அனுசாரமாக அந்த ஸ்திதியை நம்பர் வாரியாக அடைவீர்கள். இதுவே சம்பூர்ணம் ஆகுவதற்கான அடையாளமாகும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சோதனை செய்து பாருங்கள், நான் எந்த அளவிற்கு சம்பூர்ணத்தின் அருகாமையில் வந்துள்ளேன் என்று. ஸோ பாபா இது போன்று மகா வாக்கியத்தை கூறுகின்றார். இதனை டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். பாபா இன்னைக்கு சம்பூர்ண தன்மையின் அடையாளத்தை பற்றி கூறியுள்ளார். அதனுடைய அடையாளமானது நாம் மற்றவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். சைக்காலஜிக்கலாக இது போல் சொல்லுவாங்க, தாட் ரீடிங், மற்றவங்களுடைய எண்ணங்களை படிப்பது. ஆனால் இது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நாம் சம்பூர்ண ஸ்திதியை நெருங்கும்போது, அந்த ஸ்திதியை அடையும் போது சொந்தமாகவே மற்றவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. நாம் தெரிந்து கொள்வதோ படிப்பதோ கிடையாது, தானாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், பக்தர்கள், அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணங்களை படிக்கக்கூடியவங்க கிட்ட போவாங்க. இவங்க போன பிறகு அவங்க உடனடியாக இவங்க வந்த காரணத்தை சொல்லுவாங்க. அதுபோல் புதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட வெளிப்படுத்திடுவாங்க. அது பேர் தான் நான் வேர்பல் டிகோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஆன்மீகத்தில் பாபா எது போன்று பேசுகின்றார் அப்படின்னா மனதினுடைய சூட்சுமமான ஸ்திதியை பற்றி கூறுகின்றார். மற்றவருடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் சுயம் நமக்கு தானாக தெரிய வருகின்றது. லௌகீகத்தில் கூட டெலிபத்தி பற்றி சொல்லுவாங்க. அதில் இருவர் வேணும், ஒருவர் அனுப்புநராக இருப்பாங்க, மற்றவர் பெறுபவர்களாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள அந்த எண்ணங்கள் பரிமாற்றம் இருக்கும். இது சாதாரண உலகளாவிய மக்களே இதை செஞ்சிட்ருக்காங்க. அதுபோல் சயின்டிஸ்ட்டும் இதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி ஒரு தெளிவான குரல், தெளிவான செய்தியை கேட்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய லட்சியம் அதுவல்ல. நாம் சம்பூர்ண தன்மை அடைய வேண்டும். அந்த சம்பூர்ண ஸ்திதியை அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றதுக்கு அடையாளத்தை பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்திதியை அடையும் போது நம்மளுடைய உள் உலகம் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்கின்றது. இதை தான் பிராமண குடும்பத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் டச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது இன்னைக்கு டச் ஆனது, அமிர்த வேலையில பாபா இது போன்ற டச்சிங்ஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி லௌகீகத்தில் டெலிஃபோன் டெலிபதி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் அடிக்குது அப்படின்னாக்கா எந்த நபர் அப்படின்னு அவங்க பார்க்காமே இந்த நபர் தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு எடுப்பாங்க, கரெக்டாக அதே நபர் பேசுவாங்க. இதை தான் டெலிஃபோன் டெலிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு சாதாரண உலகளாவிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ இந்த பிரபஞ்சத்திலே எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருடைய மனமும் மற்றவருடைய மனதுடன் தொடர்பு இருக்கின்றது. ஸோ எல்லா மனமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனதை தான் யூனிவர்சல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய மனமும் ஒருங்கிணைந்து ஒரு மனமாக இருக்கக்கூடியது தான் யூனிவர்சல் மைண்டு. ஆனால் எந்த மனம் மற்ற மனதுடன் ஸ்ட்ராங்காக தொடர்பு இருக்கோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்களை படிக்க முடியும். உதாரணமாக தாய் மற்றும் குழந்தை. தாய் இந்தியாவில் இருக்கலாம், குழந்தை வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு வயிறு வலியோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஆனாக்கா இங்கே இருக்கக்கூடிய தாய்க்கு அதனை உணர முடியும். ஏதோ ஒரு தவறான விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வரும். காரணம், அவங்க மனம் சதா அவங்க மனதுடன் இணைந்திருக்கு. அப்போது இது சாத்தியம் என்றால், நாம் ஜகத் மாதாவாக இருக்கும் போது, ஜகத் பிதாவாக இருக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஃபார்முலா தான். அப்போ உலகத்தில் இருக்கவங்க அனைவரும் என் குழந்தைகள் அப்படின்னு அந்த மனம், அந்த ஈடுபாடு இருக்கும் போது, அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் இருக்கும் போது நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும் இது சத்தியம். ஆனால் பாபா எந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்கன்னா, சம்பூர்ண தன்மை அடையும் போது எந்தவித முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு அவர் சொல்லக்கூடிய விதியானது, நம் சொந்த எண்ணங்களுக்கு பவர்ஃபுல்லாக நம்மளால் பிரேக் அப்ளை பண்ண முடிந்தால் மட்டுமே இது சாத்தியம். அதாவது மனதினுடைய கட்டுப்பாடு பிரேக் அது போல சக்திசாலியாக இருக்கணும். ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் ஆர்டிக்கல் அனுப்பிச்சிருந்தாங்க, யூட்டிலிட்டி ஆஃப் த பிரேக், பிரேக் போடுவதின் பயன் என்ன. அதில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப புதுமையாக இருந்தது. சாதாரணமாக ஒரு வண்டியில் பிரேக் போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய பதில் இது போன்று இருக்கின்றது. ஆக்சிடெண்ட் தவிர்க்கலாம், ஸ்பீடை குறைவு பண்ணலாம், வண்டியை நிறுத்தலாம். ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வண்டினா பிரேக் அவசியம். பட் புதுமையான விஷயம் என்னன்னாக்கா, பிரேக் இருந்தால் நாம் வண்டியை வேகமாக ஓட்டலாம். வி கேன் கோ ஃபாஸ்ட். இது சம்திங் நியூ அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க. இப்போ அதை அப்படியே ஆன்மீகத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கும் போது, ஒரு புருஷார்த்திக்கு தன்னுடைய சொந்த எண்ணங்களுக்கு பவர்ஃபுல்லாக பிரேக் போட தெரிஞ்சால் அவங்களுடைய புருஷார்த்தம் மிக வேகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஸ்திதியில் எப்பொழுது நிலைத்து நிற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. எந்தெந்த ஸ்திதி தேவையோ அந்தந்த ஸ்திதியில் அவங்க நிலைத்து நிற்கலாம். காரணம், அவங்களால் அது போல் பவர்ஃபுல் பிரேக் போட முடிகின்றது. ஒரு உதாரணம் பிரதர் சொல்கிறாங்க, ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பாக்ஸர் இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து இது போல் இன்டர்வியூ பண்ணாங்க, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வெற்றி அடைகிறீங்க? அப்போ அவர் சொன்ன ஒரே பதில், நான் வந்து பயிற்சி செய்கின்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, பட் எதிரால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன பதில், நான் பயிற்சி செய்கின்றேன். அதன் பிறகு சொன்னாங்க, உங்களுடைய எதிர் பார்ட்டி வந்து தூங்கிட்டுருக்காங்க பயிற்சி செய்யாமல், நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்போ அவர் சொன்ன பதில், நான் பயிற்சி செய்கின்றேன். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், இதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அதே போல் நம்ம எல்லாருமே பயணத்தில் இருக்கிறோம். ஆனால் பயணம் எப்போ அழகாக ஆகும்னாக்கா, நாம் அந்த ஒரு பயிற்சி செய்யும் போது. நாம் எந்த பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்? தேக உணர்வை கடந்த பயிற்சி, பாடிலெஸ் ஸ்டேஜ். இது எவ்வளோ ஒரு அழகான நிலை! இந்த அழகே அந்த பாடிலெஸ் ஸ்டேஜ் தான். நம்ம போய் சேரக்கூடிய இடம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த பாடிலெஸ் ஸ்டேஜே எவ்வளோ அழகானது, எவ்வளோ ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நம்முடைய எண்ணங்களை நம்மளால் மர்ஜ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக மற்றவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது. எண்ணங்களை மர்ஜ் செய்யாத போது நம்முடைய சொந்த எண்ணங்களே விஸ்தாரமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஸ்திதிக்கு நீங்கள் தான் மாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய நிலை இங்கும் அங்கும் செல்கின்றது என்றால் நான் எப்படி என்னை மாலிக் என்று கூறிக்கொள்ளலாம்? ஸோ மாஸ்டர்னா மாஸ்டர், மைண்ட் ஆர்டர் பண்ண ஆர்டர் படி இருந்தே ஆகணும். ஒரு கவிஞனுடைய கவிதையை பற்றி சொல்கிறாரு. ஒரு போயட் வந்து இது போல் எழுதியிருந்தாராம், நான் தான் இந்த கப்பலுக்கு எஜமானன், கூடவே என் விதிக்கும் நான் தான் எஜமானன். இந்த கப்பலுக்கு நானே தலைவன், என் விதிக்கு நானே எஜமானன் அப்படின்னு எழுதியிருந்தாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். எப்போதுமே காரணத்தையே சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போ எண்ணங்கள் விஸ்தாரம் அடைந்து கொண்டே செல்லும். அதனால் நாம் நிவாரணமாக ஆக வேண்டும். காரணம் அப்படின்னா என் கர்ம கணக்கு அப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலை அது போல் இருக்குது, எனக்கு சந்தர்ப்பங்கள் இது போல் அமைந்து விட்டது. இப்படி காரணம் 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 சொல்லிகிட்டே இருந்தாக்கா அந்த பவர்ஃபுல் பிரேக் நம்மளால் போட முடியாது. ஸோ பவர்ஃபுல் பிரேக் போடும் போது தான் நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு அது போல் பிரேக் போடும் போது மற்றவருடைய எண்ணங்கள் தன்னை போல் நமக்கு தெரிய வருகின்றது. ஸோ இதுவே வந்து சம்பூர்ணத்தன்மையின் அடையாளமாக இருக்கின்றது. அதே போல் இப்போ ஒரு நபருக்கு, ஒரு நபர் அசுத்தமான எண்ணங்கள் கொண்டவராக இருக்காரு, ஆனால் நான் அவங்களுக்கு முன்னாடி போகும்போது அந்த எண்ணங்கள் எனக்கு தெரிய வருகின்றது. ஆனால் நான் அதன் மூலமாக பலகீனமாக அடைகின்றேன், எனக்கு அந்த பிரபாவம் ஏற்படுகின்றது அப்படின்னாக்கா நம்ம இன்னும் அந்த நிலையை அடையலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா சொல்லக்கூடிய விஷயம், அந்த சம்பூர்ண தன்மை, மற்றவருடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, இதெல்லாம் வந்து ஒரு சூட்சுமமான மனதின் நிலையாக இருக்குது. இந்த நிலையை தாதிஜிகள் அடைந்திருக்கின்றார்கள். தாதி ஜானகிஜி, தாதி குல்சாஜி, இது போல் பல தாதிகள். ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பிரதர் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டர் சேவைக்காக போயிருந்தாங்க. அப்போது அந்த கிராமத்தில் லேட் ஆகிடுது. அப்போது அவங்களுக்கு பஸ் வசதி கிடைக்கல. திரும்பி வர்றதுக்கு எந்த வண்டியும் இல்லாதனால வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு ட்ரக் வருது. அப்போது அவங்க நிறுத்தி அதில் ஏறுறாங்க. அப்போ அந்த டிரைவரும் ஒத்துக்கிறாரு, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. முதல்ல நல்ல விதமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவருடைய எண்ணங்கள் மாறுகின்றது, தவறான எண்ணங்களாக ஆகுகின்றது. அதனால் எந்த திசையில் போக வேண்டுமோ அந்த திசையை மாறி 7-8 கிலோமீட்டர் கடந்து செல்கின்றார். அப்போ இந்த சிஸ்டர் வந்து அதனை புரிந்து கொண்டு உடனே சுயமரியாதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் யார்? சிவசக்தி அப்படின்னு அந்த சுயமரியாதையில் இருந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க கேட்க அந்த டிரைவர் வந்து அது போல் ஒரு உணர்ந்து, நீங்கள் என்னுடைய தாய், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிஸ்டர் சொல்கிறாங்க, என்னை இங்கே இறக்கி விடுங்க, நான் போய்க்கிறேன். ஆனால் அந்த டிரைவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள் சென்டருக்கே வந்து விடுறேன் அப்படின்னு. சென்டருக்கு வந்து ட்ராப் பண்ணும் போது 12 மணியாக ஆனது. ஸோ இது போல் மற்றவருடைய அசுத்தமான எண்ணங்கள் நமக்கு எந்த ஒரு பிரபாவத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பரமாத்மாவின் குடைநிழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ பியூரிட்டிக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு. ஆனால் நமக்கு மற்றவருடைய எண்ணங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துது, பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் தயவு செய்து அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட வேண்டும். சில செடிகள் சின்னதாக இருக்கும், அதனை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த செடி வளர்ந்து மரமாகி ஆலமரமாக ஆன பிறகு அதில் யானையை கட்டி வைக்கலாம். அதுபோல தான் உலகளாவிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சின்ன செடியாக இருக்கும் போது அதில் வந்து பிரபாவத்தில் வந்துடக்கூடாது, அது நம்மை வீழ்த்திவிடும். ஸோ மதுபன் பார்த்தீங்கனாக்கா உலகளாவிய வாயுமண்டலத்துலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும், ஆன்மீகத்துக்கு அது உகந்ததாக இருக்கும். ஸோ பாபா அதனால தான் இது போல் சொல்கிறார், மற்றவருடைய நாடியை பார்த்து கொடுங்கள், நாடியை உணருங்கள். ஸோ அதே மாதிரி நாலெட்ஜ் கொடுக்கும் போது கூட சில பேர் எக்ஸாமினேஷன் ஃபியர்க்காக வரலாம், ஆனால் நம்ம அந்த சமயத்தில் தூய்மையை பற்றி பேசினா அவங்க வரமாட்டாங்க. அதே போல் நம்ம ஞானம் கொடுத்துட்டே இருக்கும் போது சில பேருடைய பாடி லாங்குவேஜ் மாறும், ஆனால் தொடர்ந்து நான் ஞானத்தை கொடுத்தே ஆவேன் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. அதை புரிந்து கொள்ளணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஸோ சம்பூர்ண தன்மையை அடையணும், அடைந்து விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மற்றவருடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது தன்னை போல. ஸோ அந்த மனநிலையில் நம்மளுடைய மனதின் ஸ்லேட் எப்படி இருக்குன்னா சுத்தமாக தெளிவாக இருக்குது. அப்போ வந்து மற்றவர்களுக்கு எது தேவையோ நம்மளால் அது வந்து ரொம்ப மிக தெளிவாக கொடுக்க முடியும் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓம் சாந்தி.